அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து வழங்கும் தமிழோசை. செப்டம்பர் மாதம் 24 செவ்வாய்க்கிழமை. இன்றைய நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குபவர் சுவாமிநாதன். இன்றைய தமிழோசில் முதல் செய்தி அறிக்கை. பிறகு செய்தி அரங்கில், நடந்து முடிந்த வடமாகாண சபை தேர்தல்கள் குறித்து பொதுநலவாய நாடுகளைச் சேர்ந்த கண்காணிப்பாளர்கள் வெளியிட்ட அறிக்கை. பிறகு, ஆனந்தி சசிதரனின் வீட்டின் மீது ராணுவம்தான் தாக்குதலை நடத்தியதாக இந்தியாவின் முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையர் கோபால்சாமி தெரிவித்த தகவல்கள்.
அந்த சம்பவத்தை பற்றி ஆராய்ந்த ஒருவர், நேரிலே ஆராய்ந்த ஒருவர் சொல்லிய எனக்கு சொல்லிய அது சரியான தகவல் என்று எனக்கு உறுதிப்பட்டது.
இந்தியா சுதந்திரமடைந்த பிறகு ஹைதராபாத் நிஜாமுக்கு எதிராக எடுக்கப்பட்ட படை நடவடிக்கையின் போது அந்த பகுதியில் நடைபெற்ற அதிகம் அறியப்படாத படுகொலைகள் குறித்த விவரங்கள். பிறகு, சென்னையில் நடைபெற்ற இந்திய சினிமாவின் 100 விழா கொண்டாட்டங்கள். ஆகியவையும் நிகழ்ச்சி நிறுதியாக அனைவருக்கும் அறிவியலும் இடம்பெறும். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
செய்தி அறிக்கை வழங்குவோர் சிவராம கிருஷ்ணன், சாதாத்.
நைரோபியில் இஸ்லாமிய தீவிரவாதிகளால் நடத்தப்பட்ட வர்த்தக வளாகத்தில் கென்ய பாதுகாப்பு படையினர் இன்னும் தீவிரவாதிகள் இருக்கின்றார்களா என்று தேடிக்கொண்டிருக்கின்றார்கள். 3 முன்னர் நடந்த இந்த தாக்குதல் சம்பவத்தில் குறைந்து 62 பேர் கொல்லப்பட்டனர். கென்ய ஆட்சியாளர்கள் தாங்கள் இன்னும் தேடுதல் நடவடிக்கையில் ஈடுபட்டிருப்பதாக கூறுகின்றார்கள். இந்த வெஸ்ட்கேட் வர்த்தக வளாகத்தில் துப்பாக்கிச் சூடு மற்றும் குண்டுவெடிப்பு சத்தங்கள் கேட்ட வண்ணம் இருக்கின்றன. படையினர் அந்த வளாகத்தில் வைக்கப்பட்டிருக்கும் கன்னி வெடிகளை செயலிழக்க செய்து கொண்டிருக்கின்றார்கள். 3 படையினர் கொல்லப்பட்டு 8 பேர் காயமடைந்திருப்பதாக கென்யாவின் உள்துறை அமைச்சகம் கூறுகிறது. இந்த வளாகத்தில் இன்னும் 2 அல்லது 3 தீவிரவாதிகள் இருக்கலாம் என்று இராணுவ தளபதி ஒருவர் பிபிசியிடம் தெரிவித்துள்ளார். இதே போன்ற ஒரு கருத்தை சோமாலிய இஸ்லாமிய தீவிரவாத குழுவான அல் ஷபாப் ட்விட்டரில் தெரிவித்திருந்தது. 6 தீவிரவாதிகள் கொல்லப்பட்டதாக போலீசார் கூறுகின்றார்கள். 51 பேரை காணவில்லை என்று சர்வதேச செஞ்சிலுவை சங்கம் கூறுகிறது.
இதனிடையே இந்த தாக்குதலுக்கு பொறுப்பானவர்களை சட்டத்தின் முன் நிறுத்துவதில் கென்யாவுடன் ஒத்துழைக்க தயாராக இருப்பதாக தி ஹேகில் இருக்கின்ற சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் சட்ட நடவடிக்கை அதிகாரியான ஃபது பென்சூடா கூறியிருக்கின்றார். சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் சேவைகளிலிருந்து விலகுவது என கென்யாவின் நாடாளுமன்றம் இந்த மாதத்தில் முன்னதாக வாக்களித்திருந்தது. 2007 கென்யாவில் நடந்த தேர்தலை அடுத்து நடந்த வன்முறையில் சம்பந்தப்பட்டிருந்ததாக குற்றஞ்சாட்டப்பட்டிருக்கின்ற கென்யாவின் அதிபர் உஹுரு கென்யாட்டாவும் துணை அதிபர் வில்லியம் ரூட்டோவும் இந்த நீதிமன்றத்தில் வழக்கை எதிர்கொள்ள இருக்கிறார்கள். கென்யாவில் நெருக்கடி உருவானதை அடுத்து அதனை சமாளிப்பதற்காக துணை அதிபர் ரூட்டோ கென்யா செல்வதை அனுமதித்து தி ஹேகில் அவருக்கு எதிரான வழக்கு விசாரணை திங்கட்கிழமைக்கு ஒத்திப்போடப்பட்டிருக்கிறது.
ஈரானின் அணுசக்தி திட்டம் தொடர்பான ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்துவதற்கான இராஜதந்திர வழிமுறைகள் ஆராயப்பட வேண்டும் என்று சற்று முன்னர் ஐக்கிய நாடுகள் சபையில் உரையாற்றிய பொழுது அமெரிக்க அதிபர் ஒபாமா தெரிவித்துள்ளார்.
The roadblocks may prove to be too great, but I firmly believe the diplomatic path must be tested. For while the status quo will only deepen Iran's isolation,
ஈரானின் அணுத்திட்டம் தொடர்பான பிரச்சினையை சுமூகமாக தீர்க்க அமெரிக்கா விரும்புகிறது என்று கூறியுள்ள ஒபாமா அவர்கள், எனினும் ஈரான் ஒரு அணு ஆயுதத்தை உற்பத்தி செய்வதை தடுத்து நிறுத்த உறுதியாக உள்ளோம் என்று தெரிவித்துள்ளார். ஈரானிய அரசுடன் அனைத்து வகைகளிலும் இதுகுறித்து ஒரு உடன்பாட்டை ஏற்படுத்த ராஜதந்திர வழிகளில் நடவடிக்கைகள் எடுக்க தனது வெளியுறவுச் செயலர் ஜான் கெரியை வலியுறுத்தியுள்ளதாகவும் ஒபாமா கூறியுள்ளார். ஈரானில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு புதிய அதிபர் பதவியேற்றுக் கொண்ட பிறகு அமெரிக்க அதிபருடன் கடித பரிமாற்றங்களை செய்து கொண்ட நிலையில் அமெரிக்க அதிபரின் பேச்சில் ஈரான் தொடர்பாக ஏதாவது நெகிழ்வுத்தன்மை இருக்குமா என்பதில் பெருத்த எதிர்பார்ப்பு உள்ளது.
இந்திய தலைநகர் தில்லியில் மாணவி ஒருவரை பேருந்தில் வைத்து கூட்டாக பாலியல் வன்புணர்ச்சிக்கு உட்படுத்தி கொன்றமைக்காக மரண தண்டனை விதிக்கப்பட்ட 4 பேர் தம் மீதான தீர்ப்பை எதிர்த்து மேன்முறையீட்டை ஆரம்பித்திருக்கின்றனர். மேன்முறையீட்டின் முதல்கட்ட விசாரணைக்காக தில்லியின் உயர்நீதிமன்ற வளாகத்துக்குள் போலீசார் சூழ இவர்கள் அழைத்து வரப்பட்டபோது அங்கு பாதுகாப்பு படைகளும் ஊடகத்தாரும் ஆத்திரமிக்க ஆர்ப்பாட்டக்காரர்களுமாக பெரும் கூட்டம் கூடியிருந்தது. மேன்முறையீட்டு வழக்கில் வாத பிரதிவாதங்களை கேட்கவும் தடயங்களை மறு ஆய்வு செய்யவும் உயர்நீதிமன்றத்தில் மாதக்கணக்கில் அவகாசம் எடுக்கலாம்.
உலகின் மிக பெரும் சதுப்பு நில காடுகளான சுந்தர்பன்ஸுக்கு அருகில் நிலக்கரியை பயன்படுத்தி மின்சாரம் தயாரிக்கும் ஒரு ஆலை அமைக்கப்படுவதற்கு எதிராக 5 நாட்கள் போராட்டம் ஒன்றினை நூற்றுக்கணக்கான சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் வங்கதேசத்தில் தொடங்கியுள்ளார்கள். சுந்தர்பன்ஸ் பகுதி யுனெஸ்கோ அமைப்பால் உலக மரபு சின்னமாக அறிவிக்கப்பட்டுள்ள ஒரு இடமாகும். அங்கு அமைக்கப்படவுள்ள அந்த அனல் மின் நிலையம் அந்த பகுதியில் சுற்றுச்சூழலை பாதிக்கும் என்று அவர்கள் வாதிடுகின்றார்கள். அந்த அடர்ந்த சதுப்பு நில காடுகளில்தான் பெங்கால் புலிகள் பெருமளவில் வாழ்ந்து வருகின்றன.
செய்தி இருக்கை கேட்டீர்கள்.
தமிழிசை நிகழ்ச்சி குறித்த கருத்துக்களை தபால் மூலம் அனுப்ப விரும்பும் இலங்கை நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்ற முகவரிக்கும், இந்திய நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 6222 கிரீம் சாலை சென்னை 600006 என்ற முகவரிக்கும் உள்ளூர் அஞ்சலிலேயே அனுப்பலாம். இது தவிர எமது இணையதளமான bbctamil.com மூலமும் Facebook மற்றும் Twitter மூலமும் நேயர்கள் தங்கள் கருத்துக்களை அனுப்பலாம்.
இன்றைய செய்தியரங்கில் முதலில் இலங்கை கண்ணோட்டம். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சார்பில் யாழ் மாவட்டத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கின்ற அனந்தி சசிதரனுடைய வீட்டில் வாக்குப்பதிவுக்கு சில நாட்களுக்கு முன்பு நள்ளிரவில் நடைபெற்ற தாக்குதல்களுக்கு இராணுவமே காரணம் என்று தேர்தலை பார்வையிட சென்ற தெற்காசிய கண்காணிப்பாளர் குழு தலைவரும் முன்னாள் இந்திய தலைமை தேர்தல் ஆணையருமான என் கோபால்சாமி தெரிவித்திருக்கின்றார். இந்த கருத்துக்களை எந்த அடிப்படையில் அவர் தெரிவித்தார் என்று அவரிடம் கேட்டார் மணிவண்ணன்.
அந்த சம்பவத்தை பற்றி ஆராய்ந்த ஒருவர், நேரிலே ஆராய்ந்த ஒருவர் சொல்லிய எனக்கு சொல்லியதான் தெரியல, அது சரியான தகவல் என்று எனக்கு உறுதிப்பட்டது.
ஆனால் அவர்கள் முதலில் சொன்னபொழுது இராணுவ உடையில் வந்தவர்கள் இந்த தாக்குதலில் ஈடுபட்டார்கள் என்று செய்திகள் தெரிவித்தன. அதை இராணுவம் மறுத்திருந்தது. உங்களது அறிக்கையை சமர்ப்பிப்பதற்கு முன்னதாக நீங்கள் இராணுவத்தின் கருத்தை கேட்டீர்களா?
யாரோட கருத்தை?
இலங்கை இராணுவத்தின் கருத்தை.
அவரின் கருத்தை கேட்க வேண்டிய அவசியம் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை, கேட்கவில்லை.
மற்றபடி இந்த இலங்கை வடமாகாணத்திலே பொதுவாக இராணுவம் பிரசன்னம் அதிகமாக இருப்பதாக உங்களது குழுவினர் கருத்து தெரிவித்திருப்பதாக தெரிகிறது. அது எந்த அளவுக்கு இருந்தது, எப்படி?
அதை பற்றி நான் நேரடியாக சொல்ல இயலாது. அதை பற்றி பார்வையாளர்களுக்கு ஆப்போசிஷன் பார்ட்டி எதிர்கட்சி உறுப்பினர்கள் அவர்கள் எங்களை சந்தித்த போது தெரிவித்தார்கள்.
இது தவிர நீங்கள் வந்து தேர்தல் வந்து இலங்கை அரசாங்கத்தால் ஒரு பொதுவாக நல்ல முறையில் நடத்தப்பட்டதாக ஒரு கருத்து இருக்கிறது, அது அதை அந்த கருத்தோடு நீங்கள் உடன்படுகிறீர்கள்?
எலெக்ஷன் கமிஷனரின் அதிகாரிகள் இந்த தேர்தலை நல்லபடியாக நடத்த தனிப்பட்டார்கள், முயற்சித்தார்கள். அதாவது அந்தந்த மாகாணத்தில் உள்ள இந்த பொறுப்பை வகிக்கும் நபர்கள் சரியாக செயல்பட்டார்கள் என்று எங்களுக்கு எங்களுடைய அபிப்பிராயம். தவிர வாக்குச்சாவடிகளிலும் வாக்கு எண்ணிக்கையின் போது என்னென்ன அதிகாரிகளுக்கு இந்த வேலை கொடுக்கப்படுதோ அவர்கள் தங்களுடைய பணியை செவ்வனை செய்தார்கள் என்று எங்களுடைய அபிப்பிராயம். இதுக்கு நான் அரசாங்கத்தை பற்றி பேசவில்லை. இந்த வாக்காளர் வாக்குச்சாவடிகளிலும் எண்ணிக்கையின் போது எந்த அதிகாரிகள் இருந்தார்களோ அவர்களும் இந்த செயல்பாட்டை கவனிக்க வேண்டிய மாகாண அதிகாரிகளும் நல்லபடியாக செயல்பட்டார்கள்.
இது வந்து இப்போ நீங்கள் இந்தியாவிலே பல தேர்தல்களை நடத்தியிருக்கிறீர்கள், இந்திய தேர்தல் அமைப்பின் கீழ், இந்திய அரசியல் சட்டத்தின் கீழ். அங்கு தேர்தல் நடத்தப்பட்ட முறைக்கும் இப்பொழுது இலங்கையிலே நீங்கள் பார்த்த இந்த தேர்தல் முறைக்கும் என்ன விதமான வேற்றுமை அல்லது ஒற்றுமைகளை பார்க்கிறீர்கள், அல்லது எந்த விதத்தில் அதை எந்த விதத்தில்
நாட்டை இன்னொரு நாட்டுடன் ஒப்பிட முடியாது? அவர்களுடைய இன்டர்னல் விஷயங்கள் வித்தியாசமாக இருக்கலாம். அதனால் அதை பற்றி ஒப்பிட்டு ஒன்றும் பேசுகிறார். ஆனால் தேர்தல் கமிஷனருக்கு அதிகாரங்கள் போடவில்லை என்பதை எங்கள் கருத்து. தேர்தல் அதாவது அரசாங்க அதிகாரிகளோ அல்லது மந்திரிமார்களோ ஒருவரைப்பட்சமாக செயல்பட்டார்கள் என்றால் அவர்களுடைய போக்கை தடுத்து நிறுத்தவோ அல்லது கண்டிக்கவோ இந்த தேர்தல் ஆணையத்துக்கு அதிகாரம் கிடையாது என்பது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம். அதிகாரம் கொடுக்கப்பட வேண்டுமா அல்லது கொடுக்கப்பட வேண்டாமா என்பதை அவர்கள் தீர்மானிக்க வேண்டும். ஆனால் வெளியிலிருந்து வருபவர்கள் என்ன சொல்லக்கூடும் என்றால் அவர்களுக்கு போதுமான அதிகாரங்கள் இல்லை என்பதே.
நீங்கள் அதை வந்து இலங்கை அரசுக்கு ஒரு பரிந்துரை போன்று ஏதாவது நீங்கள் சமர்ப்பித்திருக்கிறீர்களா இந்த மாதிரியான விஷயங்களை?
அரசுக்கு நாங்கள் ஒன்றும் அரசுக்கும் எங்களுக்கும் ஒரு சம்பந்தம் கிடையாது. ஏனென்றால் நாங்கள் வந்தது இந்த தேர்தல் ஆணையத்தின் அழைப்பின் பேரில் வந்தோம். ஆனால் தேர்தல் ஆணையத்துக்கு நாங்கள் கொடுத்த ரிப்போர்ட்டில் அவர்களுக்கு அதிகமான அதிகாரங்கள் கொடுத்தால் அவர் நல்லபடியில் இயங்க முடியும் என்றும் தெரிவித்திருக்கிறோம்.
முன்னாள் இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் என் கோபால்சாமி முன்வைத்திருக்கின்ற குற்றச்சாட்டுகளை இலங்கை ராணுவத்தின் சார்பில் பேசவுள்ள அதிகாரி மறுத்திருக்கின்றார். அரசியலில் ஆர்வம் உள்ளவர்களே அனந்தி சசிதரன் வீட்டில் நடைபெற்ற தாக்குதல்களுக்கு காரணமாகியிருக்கின்றனர் என்றும் அவர்கள் இராணுவத்தினர் மீது குற்றம் சுமத்துகின்றனர் என்றும் அவர் கூறியிருக்கின்றார். இதற்கிடையே தேர்தல் நடத்தப்பட்ட விதம் குறித்து பொதுநலவாய நாடுகளின் தேர்தல் கண்காணிப்பாளர்களும் சில விமர்சனங்களை முன்வைத்திருக்கின்றனர். இதுகுறித்து பிபிசியின் சார்ல்ஸ் ஹேலன் அனுப்பிய குறிப்பை தமிழ் தருகிறார் எல்ஆர் ஜெகதீசன்.
கடந்த வாரம் நடந்து முடிந்த இலங்கையின் வடமாகாண தேர்தலில் இலங்கை இராணுவத்தின் அச்சுறுத்தல்கள் பல்வேறு வகையிலும் காணப்பட்டதாக காமன்வெல்த் நாடுகளின் தேர்தல் கண்காணிப்பாளர்கள் கடுமையாக சாடியிருக்கிறார்கள். இந்த தேர்தல்கள் நடந்த விதத்தை நேரடியாக கண்காணித்த காமன்வெல்த் நாடுகளின் கண்காணிப்பு குழுவினர் இந்த தேர்தல் நடத்தப்பட்ட விதம், இதை இலங்கை அரசும் இராணுவமும் கையாண்ட விதம் இரண்டையும் விமர்சித்திருக்கிறார்கள். இந்த தேர்தல்கள் நடத்தப்பட்ட விதம் குறித்து காமன்வெல்த் நாடுகளின் கண்காணிப்பு குழு வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் இலங்கை இராணுவத்தின் மேலதிக பிரசன்னமும் அவர்கள் செலுத்திய பல்வேறு வகையான அழுத்தங்களும் நியாயமான தேர்தல் நடைமுறைக்கு பெரும் தடையாக இருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தேர்தலில் இலங்கை இராணுவம் பல்வேறு வகையான மிரட்டல் மற்றும் அச்சுறுத்தல் நடவடிக்கையில் ஈடுபட்டதாகவும் ஆளும் கட்சியானது அரச நிர்வாக கட்டமைப்பை பல்வேறு வகையில் தனக்கு சாதகமாக பயன்படுத்தி அதிகார துஷ்பிரயோகம் செய்ததாகவும் இந்த அறிக்கை கூறுகிறது. ஆனால் அதையெல்லாம் மீறி வாக்காளர்கள் காட்டிய உறுதிப்பாடு அவர்கள் வாக்களித்த விதத்தில் வெளிப்பட்டதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தேர்தல் நாளன்று வாக்குப்பதிவு நடத்தப்பட்ட விதம் குறித்தும் இலங்கையின் தேர்தல் ஆணையத்தின் ஒட்டுமொத்த செயற்பாடுகள் குறித்தும் காமன்வெல்த் நாடுகளின் கண்காணிப்பு குழுவினர் பாராட்டை தெரிவித்திருக்கிறார்கள். இந்த தேர்தலை பொறுத்தவரை இலங்கை அரசும் இராணுவமும் விடுத்த பல்வேறு விதமான அச்சுறுத்தல்களை புறந்தள்ளிவிட்டு பெரும்பான்மையான வாக்காளர்கள் பெருமளவில் தைரியமாக வாக்குச்சாவடிக்கு வந்து வாக்களித்தார்கள் என்பதே காமன்வெல்த் குழுவின் ஒட்டுமொத்த கருத்தாக இருக்கிறது. இலங்கை இராணுவம் மிரட்டல் நடவடிக்கையில் ஈடுபட்டதாக காமன்வெல்த் நாடுகளின் சார்பிலான கண்காணிப்பு குழுவே தெரிவித்திருப்பது இலங்கை அரசு மற்றும் இராணுவத்தின் மீதான விமர்சனங்களையெல்லாம் புறந்தள்ளிவிட்டு காமன்வெல்த் நாடுகளின் அடுத்த மாநாட்டை இலங்கையில் நடத்துவதில் உறுதியாக இருக்கும் காமன்வெல்த் அமைப்பின் செயலாளர் நாயகத்திற்கு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடும் என்று விமர்சகர்கள் கருதுகிறார்கள்.
இலங்கையின் வடக்கே யாழ்ப்பாணத்தில் நில கண்ணி வெடி வெடித்ததில் இருவர் காயமடைந்திருக்கின்றனர். மேலதிக விவரங்களுடன் வவுனியா செய்தியாளர் மாணிக்கவாசகம்.
இலங்கையின் வடக்கே யாழ்குடா நாட்டில் முகமாலை பகுதியில் இன்று காலை இடம்பெற்ற கிளமோர் கண்ணிவெடி சம்பவம் ஒன்றில் இருவர் காயமடைந்திருக்கின்றார்கள். ஒருவரை காணவில்லை என தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. காணிகளுக்கும் தோட்டங்களுக்கும் வேலிகள் அமைப்பதற்காக பயன்படுத்தப்படுகின்ற கம்பிக்கட்டைகளை ஏற்றி வந்த உளவு இயந்திரம் ஒன்றே கண்ணிவெடியில் சிக்கி சேதமடைந்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. முகமாலைக்கும் கிளாலிக்கும் இடைப்பட்ட பகுதியில் இந்த சம்பவம் இடம்பெற்றிருப்பதாக போலீசார் தெரிவித்திருக்கின்றார்கள். கண்ணிவெடிகள் இன்னும் முழுமையாக அகற்றப்படாத இந்த பகுதியில் கம்பிக்கட்டைகள் சேகரிக்க சென்றவர்களுக்கே இந்த அனர்த்தம் நேர்ந்திருக்கிறது.
முகமாலை லைன்ல கம்பி கட்டி ஏத்தி 9 மணி வரை போனாங்க. 10:45 அளவுல 50 கம்பி கட்டி ஏத்தி வந்த இடத்துல கிளைமோர் வடிச்சது டெய்லரோட. அதுல 2 பேர் காயம் தான். காயம் ஹாஸ்பிடல்ல வந்து வச்சிருக்கிறோம். மற்றவரை காணவில்லை. என்ன விட்டு நம்ம வேலாரோட 3 பேருங்கோ நான் தான் ஓடிக்கொண்டு போனானோ என்னான் வாங்கினோம். வதாலையே போனாங்க திரும்பி ஏத்தி கொண்டு போயிருக்க வெடிச்சிட்டு டெய்லர் முற்றுமுழுதாக செய்தோம். நடந்து வந்தவரை தான் காணவில்லை. டெய்லர்ல இருந்தவரை தான் 2 பேரும் காயம். அவரை
என்று கண்ணிவெடியில் சிக்கிய உளவு இயந்திரத்தை ஓட்டிச் சென்ற சாரதி வனதாஸ் விஜயதாஸ் என்பவர் தெரிவித்தார். இந்த சம்பவம் குறித்து சாரதியிடம் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டுள்ள அதேவேளை பழைய போலீசார் இந்த சம்பவம் தொடர்பாக விரிவான விசாரணைகளை மேற்கொண்டிருக்கின்றார்கள்.
அடுத்து ஒரு இந்திய செய்தி. சென்னையில் நடக்கும் இந்திய சினிமாவின் 100 ஆண்டு விழா கொண்டாட்டங்களில் இந்திய ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி கலந்து கொண்டிருக்கின்றார். மேலதிக விவரங்களுடன் நமது பண்பலை நிகழ்ச்சி தயாரிப்பாளர் சங்கீதா ராஜன்.
தமிழகத்தில் நடைபெற்று வரும் இந்திய திரையுலகத்தின் 100 ஆண்டு கொண்டாட்டத்தின் இறுதி நாளான இன்று குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி தலைமை விருந்தினராக கலந்து கொண்டுள்ளார்.
தமிழக அரசு மற்றும் தென்னிந்திய திரைப்பட வர்த்தக சபை இணைந்து ஏற்பாடு செய்து நடத்தி வரும் இந்த நூற்றாண்டு விழா சனிக்கிழமை 21ஆம் தேதி துவங்கி இன்று 24ஆம் தேதி வரை சென்னையில் ஜவஹர்லால் நேரு உள் விளையாட்டு அரங்கத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த திரையுலக நூற்றாண்டு விழாவை தமிழக முதல்வர் ஜெயலலிதா சென்னையில் சனிக்கிழமை துவக்கி வைத்தார். இந்த விழாவில் பழம்பெரும் நடிகர் எஸ் எஸ் ராஜேந்திரன், நடிகர்கள் கமல்ஹாசன், ரஜினிகாந்த், திரைப்பட தயாரிப்பாளர் ஏ வி எம் சரவணன், இசையமைப்பாளர் இளையராஜா, வயலின் கலைஞர் ராம சுப்பிரமணியன் ஆகியோருக்கு விருதுகள் அளிக்கப்பட்டிருந்தன. எனினும் இந்த விழாவில் நடராஜ முதலியார், கலைஞர் கருணாநிதி போன்ற பல முக்கிய தமிழ் திரையுலக முன்னோடிகளை நினைவு கொள்ளாமல் இந்த விழா நடைபெற்றது என்று பல விமர்சனங்களும் தோன்றியுள்ளன. 4 நாட்கள் நடைபெற்ற இந்த விழாவில் தென்னிந்திய திரை அமைப்புகளின் நிர்வாகிகள் மற்றும் கலைஞர்கள் பங்கேற்றனர். கன்னடம், தெலுங்கு மற்றும் மலையாள கலைஞர்களின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன.
எந்த சௌந்தர்ய கண்டே, எந்த சௌந்தர்ய கண்டே.
22ஆம் தேதி காலை 9 மணிக்கு கன்னட திரைப்பட விழா நடைபெற்றது. கர்நாடகாவின் முன்னாள் அமைச்சர் உமாஸ்ரீ, கர்நாடகா உள்துறை அமைச்சர் KJ ஜார்ஜ் ஆகியோர் விழாவை துவக்கி வைத்திருந்தனர். இவ்விழாவில் சரோஜா தேவி, பாரதி விஷ்ணுவர்தன் போன்ற புகழ்பெற்ற கன்னட திரைத்துறையினருக்கு அமைச்சர்கள் விருதுகளை வழங்கி பாராட்டுகளை தெரிவித்திருந்தனர். தெலுங்கு திரைப்பட விழா 22ஆம் தேதி மாலை 6 மணிக்கு நடைபெற்றது. விழாவில் ஆந்திர மாநில அமைச்சர்கள் அருணா, கண்டா சீனிவாச ராவ் ஆகியோர் தலைமையில் நடிகை கிருஷ்ணவேணி, தயாரிப்பாளர் டி ராமநாயுடு, இயக்குநர் கே பாலச்சந்தர், கோடி ராமகிருஷ்ணா உள்ளிட்ட கலைஞர்களுக்கு சாதனையாளர் விருது வழங்கப்பட்டது. திங்கட்கிழமை செப்டம்பர் 23ஆம் தேதி காலை மலையாள திரைப்பட விழா நடைபெற்றது. மலையாள திரையுலகில் சாதனை புரிந்த கலைஞர்களுக்கு அமைச்சர்கள் வயலார் ரவி, கே சி ஜோசப், நடிகர்கள் மோகன்லால், மம்முட்டி உள்ளிட்டோர் விருதுகள் வழங்கி கௌரவித்தனர். நடிகர் நடிகைகளின் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. இன்று மாலை நடைபெற்ற இறுதி நாள் விழாவில் குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி தலைமை விருந்தினராக கலந்து கொண்டார். தமிழக ஆளுநர் ரோசையா, தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா, கேரள முதலமைச்சர் உம்மன் சாண்டி ஆகியோர் பங்கேற்றனர். இயக்குநர் கே பாலச்சந்தர், இயக்குநர் கே விஸ்வநாத், நடிகை வைஜெயந்தி மாலா, நடிகை ஸ்ரீதேவி, கன்னட திரையுலகத்தின் பர்வத்தமா ராஜ்குமார், பாரதி விஷ்ணுவர்தன், அம்ரீஷ் போன்ற பல தென்னிந்திய திரையுலக நட்சத்திரங்களுக்கு குடியரசுத் தலைவர் விருதுகள் வழங்கினார்.
செய்திகளை தந்தவர் சங்கீதா ராஜன்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
அடுத்த ஒரு பன்னாடு குறிப்பு. கென்யாவின் நைரோபியில் நடந்து வரும் தாக்குதல்கள் குறித்து செய்தி அறிக்கையில் கேட்டோம். மேலதிக விவரங்களுடன் சாதாத்.
கென்யா தலைநகர் நைரோபியின் வெஸ்ட் கேட் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் வர்த்தக வளாகம் தீவிரவாதிகளின் முற்றுகைக்குள்ளாகி 4 நாட்களாகிவிட்ட நிலையில் இவ்வளாகத்தின் கட்டுப்பாட்டை முழுமையாக மீட்டெடுக்கும் நோக்கில் ஆயுததாரிகள் எவரும் எஞ்சியிருக்கிறார்களா என்று வர்த்தக வளாகத்திற்குள் கென்ய துருப்பினர் தேடி வருகின்றனர். செவ்வாய்க்கிழமை காலையிலும் கூட அந்த இடத்தில் வெடிச்சத்தமும் துப்பாக்கி வேட்டுச் சத்தங்களும் கேட்டிருந்தன. ஆனால் தாக்குதல் நடவடிக்கை முடிவுக்கு வந்துவிட்டதாக மூத்த காவல்துறை அதிகாரி ஒருவர் பின்னர் கூறியிருந்தார். இதனிடையே இந்த பயங்கரவாத தாக்குதலை நடத்திய ஆயுததாரிகளில் 2 அல்லது 3 பேர் அமெரிக்க பிரஜைகள் என்றும் பிரிட்டிஷ் பிரஜையான பெண்ணொருவரும் இதில் இருப்பதாகவும் கென்யாவின் வெளியுறவு அமைச்சர் கூறியிருக்கிறார். 18 அல்லது 19 வயதுடையவர்களாக இருக்கும் இந்த அமெரிக்க பிரஜைகள் சோமாலிய அல்லது அரபு பூர்வீகம் கொண்டவர்கள் என்று அமைச்சர் ஆமினா முகமது தெரிவித்தார்.
From the information that we have, 2 or 3 Americans, and I think so far I've heard of 1 Brit woman. She's, I think, done this many times before.
அந்த பிரிட்டிஷ் பெண் ஏற்கனவே பல்வேறு பயங்கரவாத தாக்குதல்களில் ஈடுபட்டிருந்தவர் என்றும் அவர் குறிப்பிட்டார். அமைச்சர் ஆமினாவின் இந்த கூற்றினால் இந்த பெண் லண்டன் ரயிலிலும் பேருந்திலும் 2005ஆம் ஆண்டு குண்டு தாக்குதல் நடத்தியிருந்தவர்களில் ஒருவருடைய மனைவியான சமந்தா லியூவெட்டாக இருக்குமோ என்ற ஊகங்கள் ஊடகங்களில் அடிபடுவதாக நைரோபியில் இருக்கின்ற பிபிசி செய்தியாளர் மைக் வூல்ரிட்ஜ் கூறுகின்றார். சண்டைகள் முடிவுக்கு வந்துவிட்டதாக கூறப்பட்டாலும் வர்த்தக வளாகத்தினுள் 1-2 ஆயுததாரிகள் எஞ்சியிருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. வர்த்தக வளாகத்துக்குள் சிக்குண்டு பின்னர் படையினரால் மீட்கப்பட்டவர்களில் ஒருவரான அன்னெட் கோயவர் என்பவர் தனக்கு நேர்ந்த அனுபவம் பற்றி கூறுகையில்,
It was the longest 6 hours of my life because as we lay there, we know that our life depended on the silence.
என் வாழ்க்கையிலேயே மிக நீண்ட 6 மணி நேரம்னா அது அந்த 6 மணி நேரம் தான். ஏன்னா சத்தம் வராமல் இருப்பதிலே தான் எங்கள் உயிரே ஊசலாடுகிறது என்ற நிலைமை. நாங்கள் பதுங்கியிருந்த இடத்துக்கும் வர்த்தக வளாகத்தின் மையப்பகுதிக்கும் இடையிலே வெறுமனே ஒரு கண்ணாடி தான் இருந்தது. ஏதாவது ஒரு குண்டு தவறுதலாப்பட்டு கண்ணாடி உடைந்திருந்தா கூட அவர்களுக்கு நாங்கள் இருப்பது தெரிந்து போயிருக்கும். வந்து எல்லோரையும் கொன்று போட்டிருப்பார்கள். 6 மணி நேரம் தரையிலே உறைந்து கிடந்தோம். சற்றும் அசையவில்லை, வாய் திறக்கவே இல்லை. யாராவது காப்பாற்ற வருவார்கள் என்ற நம்பிக்கையில் அப்படியே உறைந்து கிடந்தோம் என்றார் காப்பாற்றப்பட்ட அந்த பெண்மணி. ஆனால் காப்பாற்றப்படுகின்ற அதிர்ஷ்டம் பலருக்கு கிடைக்காமலே போய்விட்டிருக்கிறது. இந்த தாக்குதலிலே குறைந்தது 65 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். இதில் 3 பேர் சிப்பாய்கள். வேறு 51 பேரின் கதி என்னானது என்று இன்னும் தெரிய வராமலே இருக்கிறது. இது தவிர குறைந்தது 170 பேர் காயமடைந்தும் இருக்கிறார்கள். உயிரிழந்தவர்களிலே 18 பேர் வெளிநாட்டு பிரஜைகள். தாக்குதலை நடத்திய சோமாலியாவின் அல் ஷபாப் இஸ்லாமியவாத அமைப்பின் ஆயுததாரிகள் 6 பேர் சண்டையில் கொல்லப்பட்டிருப்பதாக தெரிய வருகிறது.
இனி ஒரு வரலாற்று குறிப்பு. இந்தியாவின் பிரிவினையின் போது மிக பெருமளவில் மத கலவரங்கள் ஏற்பட்டு 500,000 பேர் உயிரிழந்தனர் என்பது வரலாற்றில் அழுத்தமாக பதிவாகியிருக்கிறது. ஆனால் பிரிவினைக்கு பிறகு 1948 நிஜாமின் கீழிருந்த ஹைதராபாத்தை சேர்க்க இந்திய அரசு எடுத்த படை நடவடிக்கைகளுக்கு பிறகு அந்த பிரதேசத்தில் இருந்த 1000 முஸ்லிம்கள் படுகொலை செய்யப்பட்டனர் என்பது அதிகம் அறியப்படாத விஷயமாகவே இன்னும் இருக்கிறது. இதுகுறித்து பிபிசியின் மைக் தாம்சன் அனுப்பிய குறிப்பை தமிழ் தருகிறார் சிவராமகிருஷ்ணன்.
இந்தியா 1947 பிரிக்கப்பட்ட பொழுது இடம்பெற்ற வகுப்பு கலவரங்களில் சுமார் 500,000 பேர் கொல்லப்பட்டனர். இது பெரும்பாலும் பாகிஸ்தானுடனான எல்லை பகுதியில் இடம்பெற்றது. ஆனால் அதற்கு ஓராண்டிற்கு பிறகு இதே போன்று ஏற்பட்ட கலவரங்களும் படுகொலைகளும் வெளி உலகுக்கு தெரியாமலேயே இன்று வரை ரகசியமாக உள்ளது. இந்த வன்முறைகள் அப்பொழுது ஹைதராபாத் என்று அழைக்கப்பட்ட தனி ராஜ்யத்தில் இடம்பெற்றன. பிரிட்டிஷாரின் ஆட்சியின் கீழ் தன்னாட்சி அதிகாரம் கொண்ட சுமார் 500 ராஜ்யங்களில் ஹைதராபாதும் ஒன்றாக இருந்தது. ஆனால் விடுதலைக்கு பின்னர் பெரும்பாலான சமஸ்தானங்கள் இந்தியாவுடன் இணைவதற்கு இணங்கின. ஹைதராபாத்தின் முஸ்லீம் நிசாமோ தனி ராஜ்யமாக இருப்பதையே வலியுறுத்தினார். இது புதுடில்லியில் உள்ள பெரும்பாலும் இந்து தலைவர்களுக்கு ஆத்திரத்தை ஏற்படுத்தியது. இரு பகுதியிலும் உள்ள ஆட்சியாளர்களுக்கு இடையே நீடித்த உரசல்களை அடுத்து டெல்லியில் உள்ள அரசு தனது பொறுமையை கடைசியில் இழந்தது. மேலும் பெரும்பாலான இந்து மக்கள் வசிக்கும் இந்தியாவின் மத்திய பகுதியில் சுதந்திரமான முஸ்லீம் நாடு வேரூன்றுவதை தடுக்க வேண்டும் எனும் கவலையும் அவாவும் ஆட்சியாளர்களிடையே இருந்தது. பல இந்து கிராமங்களை ஹைதராபாத்தின் மிகவும் சக்தி வாய்ந்த முஸ்லீம் அரசியல் கட்சியின் பலம் வாய்ந்த முஸ்லீம் ஆயுத குழுவான ரஜாக்கர்கள் கடுமையாக மிரட்டி அச்சுறுத்தி வந்தனர். இது பிரதமர் நேருவுக்கு தேவையான முகாந்திரத்தை அளித்தது. அதன் விளைவாக 1948 இந்திய இராணுவம் ஹைதராபாத் மீது தாக்குதலை நடத்தியது. ஆனால் இந்த தாக்குதல் ஒரு காவல்துறை நடவடிக்கை என்று தவறாக சித்தரிக்கப்பட்டது. இந்த நடவடிக்கையின் மூலம் குறிப்பிடத்தகுந்த அளவுக்கு உயிரிழப்புகள் ஏற்படாத வகையில் நிசாமின் படைகள் தோற்கடிக்கப்பட்டன. ஆனால் அங்கு வன்முறைகள், சூறையாடல், படுகொலைகள் மற்றும் முஸ்லிம் பெண்கள் பாலியல் வன்கொடுமைகளுக்கு உட்படுத்தப்பட்டனர் என்கின்ற தகவல் டெல்லியை சென்றடைந்தது. இதையடுத்து அதிர்ச்சி அடைந்த நேரு உண்மையை கண்டறிய பல மதத்தவர் கொண்ட ஒரு சிறிய குழுவை ஹைதராபாத்துக்கு அனுப்பி விசாரிக்குமாறு பணித்தார். அந்த குழுவுக்கு தலைமை வகித்தவர் பண்டிட் சுந்தர்லால் எனும் இந்து காங்கிரஸ் தலைவர். தாக்குதல்களின் பொழுது தப்பிப்பிழைத்த முஸ்லீம் மக்கள் கூறிய கருத்துக்களை அந்த குழுவினர் கவனமாக குறித்து கொண்டார்கள். பலர் அப்பொழுது இடம்பெற்ற அட்டூழியங்களில் இந்திய இராணுவத்தினரும் உள்ளூர் காவல்துறையினரும் பங்கு பெற்றனர் என்று கூறினர். எனினும் பல இடங்களில் இந்திய இராணுவம் ஒழுங்காக நடந்து கொண்டு முஸ்லீம்களை காப்பாற்றினர் எனவும் அந்த குழுவினர் தமது அறிக்கையில் கூறியிருந்தார்கள். பல ஆண்டுகளாக இந்துக்களுக்கு எதிராக ரசாக்கர்கள் நடத்திய வன்முறைகளுக்கு பழிவாங்கும் நடவடிக்கையாக ஹைதராபாத்தில் முஸ்லீம்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் பார்க்கப்பட்டது. சுந்தர்லால் தலைமையிலான இந்த விசாரணைக் குழுவின் அறிக்கையில் அப்பொழுது இடம்பெற்ற கலவரங்களில் 27,000 முதல் 40,000 வரையிலானவர்கள் உயிரிழந்திருக்கலாம் என்று கணிப்பீடு செய்யப்பட்டிருந்தது. எனினும் அந்த விசாரணைக் குழுவின் அறிக்கையை நேரு வெளியிடாமல் இருந்ததற்கு எந்த அதிகாரப்பூர்வமான காரணங்களும் சொல்லப்படவில்லை. ஆனால் புதுடில்லியில் உள்ள நேரு நினைவு அருங்காட்சியகம் மற்றும் நூலகத்தில் இந்த அறிக்கை இப்பொழுது பார்வைக்காக வைக்கப்பட்டுள்ளது. இந்த அறிக்கை இனியாவது பரந்துபட்ட அளவில் பார்வைக்கு வைக்கப்பட வேண்டும் என்று ஊடகங்கள் குரல் கொடுத்து வருகின்றன.
ஹைதராபாத்தில் நடந்த படுகொலைகள் குறித்து பிபிசியின் மைக் தாம்சன் அனுப்பிய குறிப்பை தமிழில் தந்தவர் சிவராமகிருஷ்ணன். நிகழ்ச்சியின் இறுதியாக அனைவருக்கும் அறிவியல். தயாரித்து வழங்குபவர் எல்.ஆர். ஜெகதீசன்.
வணக்கம் நேயர்களே, இன்றைய அனைவருக்கும் அறிவியல் நிகழ்ச்சியில் பகல் நேர தூக்கம் இளம் குழந்தைகளின் கற்றல் திறனை அதிகப்படுத்துவதாக தெரிவிக்கும் ஆய்வு குறித்த செய்தியை பார்க்கலாம். மழலை குழந்தைகளை மதியம் ஒரு மணி நேரம் ஒரு குட்டி தூக்கம் போட வைத்தால் அது அவர்களின் கற்றல் திறனை மேம்படுத்துகிறது என்று அமெரிக்க ஆய்வாளர்கள் கண்டறிந்திருக்கிறார்கள். மதிய சாப்பாட்டுக்கு பிறகான இப்படியான தூக்கம் குழந்தைகளின் மூளைத்திறனை மேம்படுத்துவதாக இந்த ஆய்வாளர்கள் கருதுகிறார்கள். 3 வயது முதல் 5 வயது வரையிலான குழந்தைகள் மதியம் ஒரு மணி நேரம் தூங்கி எழுந்தால் அவர்களின் மழலை பருவ பாடங்களை அவர்கள் மிக நன்றாக நினைவில் வைத்திருப்பதாக இந்த ஆய்வில் தெரிய வந்திருக்கிறது. இயற்கை விஞ்ஞானத்திற்கான தேசிய கழக செயற்பாடுகளுக்கான விஞ்ஞான சஞ்சிகையில் வெளியிடப்பட்டிருக்கும் இந்த ஆய்வின் முடிவுகள் 40 சிறார்களிடம் அமெரிக்க ஆய்வாளர்களால் மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனைகளின் அடிப்படையில் எட்டப்பட்டிருக்கிறது. இப்படி மதியம் தூங்கி எழுந்த குழந்தைகளின் மூளைத்திறன் மேம்பாடு மதியம் தூங்கி எழுந்த பின்னர் அதிகரிப்பதுடன் மறுநாளும் இது நீடிப்பதாகவும் இவர்கள் கண்டறிந்திருக்கிறார்கள். குழந்தைகளின் நினைவாற்றலை ஸ்திரப்படுத்தி ஒழுங்குபடுத்துவதற்கும் ஆரம்பகால கற்றலுக்கும் இந்த மதிய தூக்கம் அவசியமாகிறது என்று இந்த ஆய்வாளர்கள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். மதிய உணவுக்கு பிறகு தூங்க அனுமதிக்கப்பட்ட குழந்தைகள் தூங்கி எழுந்ததும் முற்பகல் கண்களால் பார்த்தவற்றை நினைவு கூறுவதில் சிறப்பாக செயற்பட்டதாகவும் மதிய நேரம் தூங்க அனுமதிக்கப்படாத குழந்தைகளை விட இவர்களின் நினைவாற்றல் மேம்பட்டு இருந்ததாகவும் இந்த ஆய்வாளர்கள் கூறியிருக்கிறார்கள். மேலும் இதே குழந்தைகளை மதிய நேரம் தூங்க விடாதபோது அவர்களின் கற்றல் திறன் குறைவதையும் தாங்கள் கண்டதாக ஆய்வாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த பரிசோதனையில் பங்கேற்ற 14 குழந்தைகள் தூங்கும் பொழுது அவர்களின் மூளையின் கற்றலுக்கு பொறுப்பான பகுதிகள் வேகமாக செயற்படுவதையும் இவர்கள் கண்டறிந்திருக்கிறார்கள். தங்களின் இந்த ஆய்வின் மூலம் மழலையர் பள்ளி குழந்தைகளுக்கு மதிய நேர தூக்கம் அவசியம் என்பதை தாங்கள் மருத்துவ ரீதியில் உறுதி செய்திருப்பதாக தெரிவித்தார் இந்த ஆய்வுக்குழுவுக்கு தலைமை தாங்கிய ஆய்வாளர் ரெபெக்கா ஸ்பென்சர். குழந்தைகளுக்கு வயது ஆக ஆக இந்த மதிய நேர தூக்கம் என்பது இயற்கையிலேயே இல்லாமல் போகும் என்று கூறும் அவர், மழலையர் பள்ளிகளில் குழந்தைகளை மதிய நேரத்தில் தூங்க அனுமதிக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறார். குறிப்பிட்ட வயதுக்கு பிறகு மதிய நேர கூட்டி தூக்கம் மனிதர்களின் மூளைத்திறனை விழிப்புணர்ச்சியை அதிகப்படுத்தும் என்பது ஏற்கனவே பல்வேறு ஆய்வுகள் மூலம் நிரூபிக்கப்பட்ட செய்தி என்றாலும் மழலையர் பள்ளி மாணாக்கர்களிடமும் இது நல்ல பலனை தரும் என்பதை இந்த ஆய்வு உறுதி செய்திருப்பதாக கூறுகிறார் ராயல் கல்லூரியின் சிறார் ஆரோக்கியம் குறித்த சிறப்பு மருத்துவர் ராபர்ட் ஸ்காட் ஜூப். அடுத்து, உலகை ஒன்றாக இணைத்திருப்பதன் மூலம் தகவல் தொழில்நுட்ப புரட்சியை ஏற்படுத்தியிருக்கும் இணையத்தில் கோபம்தான் மிக வேகமாக பரவும் மனித உணர்வு என்று சீனாவில் செய்த ஆய்வின் முடிவுகள் தெரிவிக்கின்றன. இது குறித்த பிபிசியின் செய்திகளை தமிழில் தருகிறார் விமல் சொக்கநாதன்.
மக்கள் மத்தியில் இன்று மிகவும் பிரபலமாகி வாழ்வோடு ஒன்றி போயிருக்கும் ஒரு சமூக இணையதளம் ட்விட்டர். குறிப்பிட்ட ஒரு சமூக விஷயத்தை பற்றி மக்கள் தூண்டப்பட்டதும் தமது கருத்துக்களை அவர்கள் ட்விட்டரில் பதிந்துவிடுகிறார்கள். உதாரணமாக, சர்ச்சைக்குரிய ஒரு கருத்து, அது ஒரு சினிமா நடிகக்குரிய கருத்தாக இருக்கலாம், அல்லது அரசியல்வாதி ஒருவரின் உளறலாகவும் இருக்கலாம். உடனே ட்விட்டர் ஆர்வலர்கள் தமது கருத்துக்களை பதிந்து விடுகிறார்கள். ஒரு விஷயம் பற்றி பொதுமக்கள் என்ன நினைக்கிறார்கள், அவர்கள் மத்தியில் என்ன கருத்துகள் நிலவுகின்றன என்பதை அறிய விரும்பும் ஆய்வாளர்கள் முதலில் நாடுவது ட்விட்டர் போன்ற இணையதளங்களைத்தான். இப்படிப்பட்ட உலக சமூக இணையதளங்களில் ஒன்றுதான் வேபோ. மேற்குலகின் ட்விட்டர் போன்றது சீனாவின் இந்த வேபோ. 500 மில்லியன் மக்கள் இதனை பயன்படுத்துகிறார்கள். 100 மில்லியன் கருத்துகள் தினமும் தினசரி இதில் பதிவாகின்றன. தமது சீன நாட்டின் இந்த வேபோ இணையதளம் பற்றி தலைநகர் பெய்ஜிங்கில் உள்ள பேஹாங் பல்கலைக்கழகம் நடத்திய ஆராய்ச்சியில் சுவாரஸ்யமான சில விஷயங்கள் வெளியாகி இருக்கின்றன. வேபோ பயனீட்டாளர்களின் சொற்பிரயோகம், இமோட்டிகான் பிரயோகம், அதாவது உணர்ச்சிகளை வெளிப்படுத்தும் கேலி சித்திர பிரயோகம் ஆகியவற்றை ஆராய்ந்து பல்கலைக்கழக ஆய்வாளர்கள் கோபம், சோகம், குதூகலம், விரக்தி என்று 4 பிரிவுகளாக பிரித்து தொகுத்தார்கள். அதிலிருந்து அவர்கள் கண்டறிந்தது, கோபமூட்டும் பதிவுகள்தான் மக்கள் மத்தியில் அதிக அளவில் பகிர்ந்து கொள்ளப்பட்டன என்பது. இதற்கு காரணம், கோபக்கார பதிவுகளுக்கு கோபக்கார நண்பர்கள் ஏராளமாக இருக்கிறார்கள் என்பதாக இருக்கலாம். சீனாவில் உள்ள சமூக பிரச்சனைகள், வெளிநாடுகளுடனான சீனாவின் ராஜதந்திர தகராறுகள், இது போன்ற தகவல்கள் வேபோ தளத்தில் ஆத்திரத்தோடு பகிர்ந்து கொள்ளப்பட்டன என்று ஆய்வுகள் காட்டியிருக்கின்றன. 2010 6 மாத காலம் சுமார் 200,000 வேபோ பாவனையாளர்களின் 70 மில்லியன் பதிவுகள் ஆராயப்பட்டு இந்த முடிவுகள் எட்டப்பட்டன. இதேபோல பிரிட்டனில் பிரிட்டிஷ் விஞ்ஞானிகள் சிலர் கண்டுபிடித்துள்ள ஒரு கணினி தொழில்நுட்பம் ட்விட்டர் தளத்தின் மூலம் ஒரு நாட்டின் உணர்வை அறிந்து கொள்ளலாம் என்று கூறியிருக்கிறது. ஒரு விஷயத்தை பற்றி ஒருவர் ஆத்திரம் கொண்டிருந்தால் அதே ஒத்தகரத்தை உள்ளவர்களோடு அவர் இணைந்து கொள்வது இயற்கைதான் என்று ஆய்வு நடத்திய விஞ்ஞானிகள் எமது பிபிசியிடம் கூறியிருக்கிறார்கள்.
பிபிசி செய்திகளை தமிழில் தந்தவர் விமர் சொக்கநாதன்.
அனைவருக்கும் அறிவியல் நிகழ்ச்சி கேட்டீர்கள். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சிகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நாளை வழக்கம்போல் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.